إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العليم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் முத்து முழுதாக எடுத்து நடந்த அன்னவர்களுடைய சங்கேமிக்க குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் அவர்களை துயர்ந்து வந்தவர்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கை மிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையில் குழுமியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கட்டளைகளை எல்லாம் பிறப்பித்திருக்கிறானோ அவைகளையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அப்படியான விஷயங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடிய மகிழ்ச்சியோடும் உல்ஹையா என்ற மிகச்சிறந்த மார்க்க கடமையை நிறைவேற்றிய மன நிறைவோடும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டால் தியாகத்தை பற்றியும் அர்ப்பணிப்பை பற்றியும் நாங்கள் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட தியாகங்கள் இதனை மிக விளக்கமாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். உண்மையில் இந்த ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய நாட்கள் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் ஒரு பக்கம் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருப்பதைப் போன்று இன்னொரு பக்கம் சமூக ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய கடமைக்காக மக்கமா நகரில் ஒன்று திரண்டிருக்கும் உலகின் எந்த திசைகளிலிருந்தும் அந்த நகரத்திலே ஒன்று திரண்டிருக்கக்கூடிய லட்சோபலட்ச முஸ்லீம்கள் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் காணப்படக்கூடிய வேற்றுமைகளை எல்லாம் களைந்தவர்களாக, முரண்பாடுகளை எல்லாம் மறந்தவர்களாக, நாங்கள் முஸ்லீம்கள் ஒரே உம்மத்தினர்கள், ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற உண்மையை முழு உலகுக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த தல்பியாவின் மூலமாக ஏகத்துவத்தையும் சமூக ஒற்றுமையையும் முழு உலகுக்கும் பறைசாற்றியவர்களாக ஒருமித்த குரலில் தங்களது இன வேறுபாடுகளையும் மொழி வேறுபாடுகளையும் நிற வேறுபாடுகளை எல்லாம் மறந்தவர்களாக ஒருமித்த குரலில் இதே தல்பியாவை அவர்கள் மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய காலத்திலே நாம் பார்க்கக்கூடிய, நாம் பேணி நடக்கக்கூடிய இந்த சமூக ஒற்றுமையும் ஐக்கியமும் ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டுமல்லாது எமது வாழ்க்கையின் அனைத்து கோணங்களிலும், அனைத்து கட்டங்களிலும், அனைத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் பேணப்பட வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது. எமது மார்க்கம் ஏகத்துவத்தையும் ஓரிரை கொள்கையையும் எந்த அளவுக்கு ஆணித்தரமாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறதோ, ஓரிரை கொள்கையிலும் ஏகத்துவத்திலும் யாருக்கும் எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளையும் இந்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அந்த அளவுக்கு ஆணித்தரமாக ஏகத்துவத்தையும் ஓரிரை கொள்கையையும் இந்த மார்க்கம் அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே சமூக ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் இந்த மார்க்கம் இன்னொரு பக்கம் எங்களுக்கு ஆணித்தரமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சொல்லும் பொழுது இன்னமல் முஃமினூன இக்வா, முஃமின்கள் என்பவர்கள், முஸ்லிம்கள் என்பவர்கள் இந்த உலகத்திலே ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக, முஸ்லிம்களாக தங்களை அறிமுகம் செய்து கொண்டவர்கள், ஒன்றுவிட்ட சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் காணப்பட வேண்டிய அந்த ஒற்றுமையை எங்களுக்கு எடுத்து எம்புகிறார். மேலும் குர்ஆனிலே சொல்லும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களோடு இருக்கக்கூடிய தோழர்கள் காபிர்களோடு அவர்கள் கண்டிப்பாக நடந்து கொள்வார்கள். அதே நேரத்திலே அவர்கள் தங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் அன்பையும் கருணையும் பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் அன்பையும் கருணையையும் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் எங்களை கண்டிக்கிறான். மேலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا. முஃமின்களே, முஸ்லிம்களே, அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்னும் கயிற்றை நீங்கள் பலமாக பற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சமூக ஒற்றுமையை ஐக்கியத்தை அல்குர்ஆனில் பல இடங்களில் செல்ல தெளிவாக எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள் அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான் يَشُدُّ بَعْضُهُ بَعْضًا. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு கட்டிடத்தை போன்று இருக்க வேண்டும். அந்த கட்டிடத்துடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தாங்கி நிற்கிறது, அடுத்த பகுதியை பலப்படுத்துகிறது. இதே போன்று முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் உறவை பேணி நடக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸிலே எங்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மதலுல் முஃமினீன ஃபீ தராஹுமிஹிம் வ தவாதுஹிம் வ தஆதுபிஹிம் மிஸ்லல் ஜஸதில் வாஹித். முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் அவர்கள் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அன்பையும் கருணையையும் உறவையும் எப்படி நபி அவர்கள் ஒப்பிடுகிறார்கள் என்றால் ஒரே உடம்பை போன்றவர்கள் என்று முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நபி அவர்கள் உதாரணம் கூறி எங்களுக்கு விளக்குகிறார்கள். கண்ணியமானவர்களே,
இந்த குர்ஆனுடைய வசனங்களும் இந்த நபிமொழிகளும் எங்களுக்கு எதனை உணர்த்துகிறது என்றால், ஏகத்துவ கொள்கையில் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டுமோ, அதே போன்று இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகம் தங்களது ஒற்றுமையை பேணிக் கொள்வதிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று மேற்சொன்ன இஸ்லாமிய அடிப்படைகள் எங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றன. கண்ணியமானவர்களே, ஒன்றே குலம், ஒருவனைய தேவன், ஒற்றுமையே பலம் என்ற யதார்த்தத்தை, இந்த தாரக மந்திரத்தை மேற்சொன்ன அடிப்படைகள் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த ஒற்றுமை எப்படியெல்லாம் பேண வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்திய குர்ஆனும் ஹதீஸும் இந்த ஒற்றுமை கை நழுவி செல்லும் பொழுது, முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் முரண்பட்டுக் கொள்ளும் பொழுது, அவர்கள் தங்களுக்கு மத்தியில் மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக மாறும் பொழுது, இந்த பிரிவினையின் ஊடாக, இந்த மோதல்களின் ஊடாக எப்படியான பின்விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதனையும் அல் குர்ஆனிலே இன்னொரு பக்கத்தில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் ஒரு பக்கம் வலியுறுத்தக்கூடிய குர்ஆன், அந்த ஒற்றுமையும் ஐக்கியமும் இழந்து போகக்கூடிய நேரத்திலே எப்படியான பிரச்சனைகள், பாதிப்புகள், சவால்கள், பின்விளைவுகள் சமூகத்திற்கு ஏற்படும் என்ற உண்மையையும் அல் குர்ஆன் இன்னொரு பக்கத்திலே எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், முஸ்லிம்களே, என்னை ஏற்றுக்கொண்டவர்களே, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு மத்தியில் பிரிவினை வாதம் வேண்டாம். அப்படி நீங்கள் பிரிந்து போவீர்களாக இருந்தால், உங்களுக்கு மத்தியில் வேற்றுமைகளும் முரண்பாடுகளும் தலை தூக்குமாக இருந்தால், நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு போவீர்கள், கோழைகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய மிகப்பெரும் சக்தியாக நீங்கள் ஒரு காலத்தில் இருந்தீர்கள். ஒற்றுமையை நீங்கள் இழந்து விடுவீர்களாக இருந்தால், அந்த பலத்தையும் வளத்தையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள், கோழைகளாக மாறிவிடுவீர்கள், தோற்கடிக்கப்பட்டு போவீர்கள். மேலும் உங்களுடைய பலத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். முஸ்லிம்கள் என்றால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால், இந்த மார்க்கம் உலகத்திலே கால் பதித்த காலத்திலே இருந்து இன்று வரைக்கும் முஸ்லிம்கள் என்றால் அந்நியர்களின் உள்ளங்களில் ஒரு விதமான பயம் குடியிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நுஸிரத்து பிர்ரஅபி, பயத்தின் மூலமாக நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த உதவி இழந்து போகக்கூடிய நேரம் எப்பொழுது என்றால், முஸ்லிம்கள் தங்களுடைய ஐக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் இழந்து விடுவார்களாக இருந்தால், இந்த பலத்தையும் முஸ்லிம்கள் இழந்து விடுவார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்ட அந்நியர்களும் கூட, இந்த அடிப்படையை புரிந்து கொண்ட மேற்குலகத்தினரும் கூட, அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொண்ட ராணுவ படையெடுப்புகளும், முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் கட்டவிழ்த்துவிட்ட ராணுவ படையெடுப்புகளும் ஆயுத போராட்டங்களும் தோற்று போன நேரத்திலே, இந்த முஸ்லிம்களை வீழ்த்துவதற்காக அவர்கள் கையில் ஏந்திய மிக பயங்கரமான ஆயுதம் பிரிவினை வாதம் என்ற ஆயுதமாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் பலவிதமான படையெடுப்புகளை மேற்கொண்டார்கள், பலவிதமான போராட்டங்களை நடாத்தினார்கள். இவைகளெல்லாம் தோற்று போகும் நேரத்திலே அவர்கள் கைகளிலே ஏந்திய மிகப்பெரிய ஆயுதம் பிரிவினை வாதம் என்ற ஆயுதமாக இருக்கிறது. டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் கொள்கை, பிரிவினை வாதம், இதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிராக மிக பயங்கரமானதொரு யுத்தத்தை அந்நியர்கள் தொடுத்திருக்கிறார்கள், மேற்குலகம் தொடுத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த ஒற்றுமையை முஸ்லிம்கள் இழந்ததன் காரணமாக அதனுடைய விபரீதத்தை உலக அரங்கிலே இன்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் தங்களது ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் அவர்கள் கை நழுவ விட்டுவிட்டார்கள் என்ற காரணத்தினால், முஸ்லிம்கள் முரண்பட்டு விட்டார்கள் என்ற காரணத்தினால், முஸ்லிம்கள் பல கோத்திரங்களாக, பிரிவுகளாக, கட்சிகளாக மாறிவிட்டார்கள் என்ற காரணத்தினால், முஸ்லிம் சமூகம் இன்றைய உலகில் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அரபு உலகம் ரணக்களமாக மாறியிருக்கிறது. இஸ்லாமிய உலகம் முஸ்லிம்களுடைய நாடுகள் சுடுகாடாக மாறியிருக்கின்றன. இதற்கான காரணம், முஸ்லிம்கள் தங்களது பலத்தை இழந்து விட்டார்கள், தங்களது ஒற்றுமையை இழந்து விட்டார்கள். அந்த முஸ்லிம்கள் தங்களது கைகளில் எல்லா விதமான வளங்களையும் வைத்தவர்களாக இருந்தாலும் அந்த மேற்குலகத்தின் பக்கத்திலே இருந்து தொடுக்கப்படக்கூடிய அந்த படையெடுப்புகள், அவர்களுடைய தாக்குதல்கள், இவைகளுக்கு முகம் கொடுக்க திராணியற்றவர்களாக, தைரியமற்றவர்களாக எமது முஸ்லிம் சமூகம் இன்றைய உலக அரங்கில் மாறியிருக்கக்கூடிய அவல நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களை வேரறுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்துடைய ஆரம்ப காலத்திலே இருந்து அந்நியர்கள் கையில் ஏந்தக்கூடிய மிக பயங்கரமான ஆயுதம் இந்த பிரிவினைவாதம். முஸ்லிம்களை கூறு போட வேண்டும், முஸ்லிம்களை பல பிரிவினர்களாக கட்சிகளாக மாற்ற வேண்டும், இதன் மூலமாக இவர்களுடைய பலத்தை எங்களுக்கு முறியடிக்கலாம், இவர்களை தோற்கடிக்கலாம் என்ற யதார்த்தத்தை அந்நியர்கள் புரிந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையிலேயே தங்களது வலைகளை அவர்கள் விரித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களது காய்களை அவர்கள் நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலக அரங்கிலே எமது முஸ்லிம் சமுதாயம் இன ரீதியாக, நிற ரீதியாக, மொழி ரீதியாக, பிரதேச ரீதியாக, அரசியல் ரீதியாக பல குழுக்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது எமது முஸ்லிம் சமுதாயம். இதன் மூலமாக பயங்கரமான விளைவுகளை நாங்கள் இஸ்லாமிய உலகிலும் அரபு உலகிலும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, என்றாலும் எமது இலங்கை திருநாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், எமது நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் இவர்கள் இன ரீதியாக, மொழி ரீதியாக, நிற ரீதியாக, அரசியல் ரீதியாக இவர்கள் வகுக்கப்படவில்லை. இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பல குழுக்களாக மாற்றப்படவில்லை. இந்த நாட்டில் பல நூற்றாண்டுகளாக, இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், இந்த நாட்டுடைய பூர்வீக குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் பல குழுக்கள், அந்த முஸ்லிம்கள் பல இனங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே கலிமாவை சொன்னவர்கள் என்ற ஒற்றுமையின் கொடியின் கீழ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எமது நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் தங்களுக்கு மத்தியில் பல இனக்குழுக்களை கொண்டிருக்கிறது. எமது முஸ்லிம்களில் மலபார் முஸ்லிம்கள், மேமன் முஸ்லிம்கள், மலாய் முஸ்லிம்கள், இந்திய வம்சாவளி முஸ்லிம்கள், அரபு நாட்டுடைய வம்சாவளி முஸ்லிம்கள், ஹாசினி வம்சத்து முஸ்லிம்கள், இந்த நாட்டுடைய பூர்வீக முஸ்லிம்கள் என்று பல இனக்குழுக்களாக முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி பல இனக்குழுக்களாக நாங்கள் இந்த நாட்டிலே இருந்தாலும், முஸ்லிம்கள் பல இனங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இந்த இனக்குழுக்களின் அடிப்படையில் எங்களுக்கு மத்தியில் எந்த விதமான பிரிவினைவாதமும் கிடையாது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். மேமன் முஸ்லிம்களாக இருந்தாலும், மலாய் முஸ்லிம்களாக இருந்தாலும், இந்திய வம்சாவளி முஸ்லிம்களாக இருந்தாலும், இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் ஹாசினி வம்சத்து முஸ்லிம்கள், எந்த இனங்களுக்கு மத்தியிலும் எந்த விதமான முரண்பாடுகளோ மோதல்களோ எங்களுக்கு மத்தியில் கிடையாது. இன ரீதியாக நாங்கள் பிரிந்து விடவில்லை என்பதனை இது எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போன்று இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் பிரதேச ரீதியாக கூட நாங்கள் பிளவுபட்டு போகவில்லை. இந்த நாடு குறுகிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. இந்த நாட்டின் எந்த திசையில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும், வடமாகாணமாக இருக்கலாம், கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், தென் மாகாணமாக இருக்கலாம், எந்த மாகாணத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒரே கலாச்சாரத்தை கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மிக குறுகிய பரப்பளவுகளை கொண்ட ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. எனவே பிரதேச ரீதியாக இந்த நாட்டு முஸ்லிம்கள் பிரிக்கப்படவில்லை, ஒற்றுமையாக இருக்கிறோம். அதே நேரத்தில் அரசியல் துறையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த நாட்டிலே பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த முஸ்லிம் சமூகமும் பல அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய கட்சியிலும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசியலை அடிப்படையாக வைத்து எமது முஸ்லிம் சமூகம் பாரிய அளவில் பிளவுபட்டு போகவில்லை. அதே நேரத்திலே எமது நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் மொழி ரீதியாக கூட பிரிக்கப்படவில்லை. எமது தாய்மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஒரே தமிழ் மொழியை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இலங்கை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம், 1956 ஆண்டளவிலே இந்த நாட்டில் மிக கடுமையான மொழி சட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்றன. இந்த நாட்டு பிரஜைகளுக்குரிய தாய்மொழியாக அது எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அரச கர்ம மொழியாக பெரும்பான்மை சமூகத்தினர் பேசக்கூடிய மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மிக கடுமையான மொழி சட்டங்கள் இந்த நாட்டிலே அமுல்படுத்தப்படுகின்றன. அதுவரைக்கும் அரச கர்ம மொழியாக ஆங்கில மொழி இருந்து வந்தது. 1956 ஆண்டிலே இருந்து பெரும்பான்மை சமூகத்தினருடைய மொழி அரச கர்ம மொழியாக மட்டுமல்லாது இந்த நாட்டு மக்களுடைய தாய்மொழியாக அதுதான் இருக்க வேண்டும் என்னும் அளவுக்கு கடுமையான மொழி சட்டங்கள் அமுலுக்கு வருகின்றன. இந்த நேரத்திலே இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகத்தினர், அதே போன்று தமிழ் மக்கள், இவர்கள் இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகத்தினர், அவர்கள் தங்களது தாய்மொழியாக அவர்களது மொழியை எடுத்துக் கொண்டார்கள். தமிழ் மக்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக எடுத்துக் கொண்டார்கள். இப்பொழுது முஸ்லிம் அறிஞர்கள், கல்விமான்கள், அரசியல் தலைவர்கள் இவர்களுக்கு மத்தியில் ஒரு முரண்பாடு வருகிறது. முஸ்லிம்கள் எந்த மொழியை தாய்மொழியாக கொள்ள வேண்டும்? முஸ்லிம்கள் எந்த மொழியை தாய்மொழியாக தீர்மானிப்பது? ஒரு சிலர் கருத்து முன்வைத்தார்கள், எமது முஸ்லிம்கள் பெரும்பான்மை சமூகத்தினுடைய மொழியை தாய்மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சிலர், இல்லை, நாங்கள் ஆங்கில மொழியை தாய்மொழியாக அமைத்துக் கொள்ள வேண்டும், எமது தாய்மொழியாக மட்டுமல்ல எமது கல்வி மொழியாகவும் நாங்கள் ஆங்கிலத்தை அல்லது பெரும்பான்மை சமூகத்தினுடைய மொழியை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே அறிஞர் ஏஎல்எம் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக பெரும் போராட்டத்தை நடத்துகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எமது முஸ்லிம் சமூகம், இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகம் தங்களது தாய்மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தமிழ் மொழியை மாத்திரம்தான் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எமது தாய்மொழியாக ஆங்கிலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் எமது முஸ்லிம் சமூகம் இரண்டாக கூறு போடப்படும். ஏனென்றால் ஆங்கில மொழியை கற்றறிந்தவர்கள் ஒரு சிறு தொகையினராக இருக்கிறார்கள். எமது நாட்டுடைய முஸ்லிம் சமூகத்தின் 90% முஸ்லிம்கள் ஆங்கில மொழியை அறியாதவர்களாக, பாமரர்களாக இருக்கிறார்கள். எனவே ஆங்கில மொழியை நாங்கள் தாய்மொழியாக ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் படித்தவர்கள் ஒரு பக்கமாக, பாமரர்கள் ஒரு பக்கமாக எமது முஸ்லிம் சமூகம் துண்டாடப்படலாம் என்று அவர்கள் இதனை மறுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெரும்பான்மை சமூகத்தினுடைய மொழியை எங்களால் தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டால் இன்னொரு பிரச்சனை வருகிறது. வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுக்கு பெரும்பான்மை சமூகத்தினரின் மொழி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஏனைய மாகாணங்களில், மேல் மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும் தென் மாகாணத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பான்மை சமூகத்தினரின் மொழியை மிக திறமையாக பேசக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்களோடு கலந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பெரும்பான்மை சமூகத்தினரின் மொழியை நாங்கள் தாய்மொழியாக ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் எமது முஸ்லிம் சமூகம் இரண்டாக பிரிக்கப்படும். தமிழ் பேசும் முஸ்லிம்கள் பெரும்பான்மை சமூகத்தினரின் மொழி பேசும் முஸ்லிம்கள் என்று இரண்டாக கூறு போடப்படுவார்கள். எதிர்காலத்தில் மிக பெரும் பிரச்சனைகளை இந்த பிரிவினை தோற்றுவிக்கும். எனவே அவர்கள் இந்த கருத்தையும் மறுத்து விடுகிறார்கள். முஸ்லிம் சமூகத்தின் தாய்மொழியாக முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மொழியாக அது ஒரே தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் ஆணித்தரமாக வலியுறுத்தி அதிலே வெற்றியும் கண்டார்கள். கண்ணியமானவர்களே, அந்த போராட்டத்தின் அந்த தியாகத்தின் விளைவாக இன்று நாங்கள் ஒரே முஸ்லிம் சமூகமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களை நாங்கள் எடுத்து பார்க்கிறோம். அந்த கிறிஸ்தவர்கள் மொழியாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் பேசும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை சமூகத்தினரின் மொழி பேசும் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டு தரப்பினருடைய கலாச்சாரமும் வேறுபட்டிருக்கிறது. வெவ்வேறு சமூகங்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர்கள் தமிழர்களை துயர்ந்தவர்களாகவும், பெரும்பான்மை சமூகத்தினரின் மொழி பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை எங்களுக்கு ஏற்படவில்லை. அதே போன்று நாங்கள் தமிழர்களை எடுத்துக்கொண்டால் அந்த தமிழர்கள் மதத்தால் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய தமிழர்கள், அதே போன்று அவர்களுடைய இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய தமிழர்கள். ஆனால் முஸ்லிம்கள் இனத்தாலும் மதத்தாலும் மொழியாலும் ஒன்றுபட்டவர்களாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த மொழியின் ஊடாக எமது முஸ்லிம்கள் பிளவுபட்டு போகக்கூடாது என்பதற்காக எமது முன்னோர்கள் அடிப்படைகளை எங்களுக்கு வகுத்து தந்தார்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்று கல்வியின் ஊடாக எமது முஸ்லிம் சமூகம் பிரிக்கப்படக்கூடாது என்பதற்காக டிவி ஜாயா போன்ற அறிஞர்களுடைய காலத்தில் முஸ்லிம்களுக்கான பாடசாலைகள் தனியாக கொடுக்கப்பட வேண்டும், முஸ்லிம் பாடசாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே ஒரு சில அறிஞர்கள் இப்படியும் சொன்னார்கள், எங்களுக்கு தனியான பாடசாலைகள் தேவையில்லை, நாங்கள் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் என்பதனால் எங்களுக்கு தமிழ் பாடசாலைகள் கல்வியை தொடரலாம், அல்லது பெரும்பான்மை சமூகத்தினரின் மொழி எங்களுக்கு தேவை என்றால் அவர்களுடைய பாடசாலைகளில் கல்வி கற்கலாம், முஸ்லிம்களுக்கான தனியான பாடசாலைகள் அவசியம் கிடையாது என்ற கருத்தும் அந்த காலத்திலே முன்வைக்கப்பட்டது. ஆனால் டிவி ஜாயா போன்ற அறிஞர்கள், இல்லை, முஸ்லிம்களுக்கான தனியான பாடசாலைகள் உருவாக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் எமது கலாச்சாரத்தையும் எமது ஆன்மீகத்தையும் ஒழுக்க விழுமியங்களையும் எமது பண்பாடுகளையும் பாதுகாக்கலாம் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களுக்கான தனியார் பாடசாலைகளுக்காக போராடி வென்று காட்டினார்கள். அந்த போராட்டத்தின் பிரதிபலனாக இன்று 800க்கும் மேற்பட்ட முஸ்லிம் பாடசாலைகளை இந்த நாட்டிலே பெற்றவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இது எமது நாட்டு முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக ஆரம்ப கால அறிஞர்கள், உலமாக்கள், அரசியல் தலைவர்கள், கல்விமான்கள் நடாத்திய போராட்டங்களின் ஊடாக இந்த துறைகளில் எல்லாம் நாங்கள் பிளவுபட்டு போகவில்லை, ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் முன்னோர்களுக்காக துஆ செய்யும் பொழுது சஹாபாக்களையும் ஆரம்ப கால இமாம்களையும் ஔலியாக்களையும் நாதாக்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். கண்ணியமானவர்களே, அவர்களை ஞாபகப்படுத்துவதோடு எமது நாட்டுடைய ஆரம்ப கால அறிஞர்கள் இவர்களையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அறிஞர் சித்திலப்பை, டிவி ஜாயா, ஏஎல்எம்ஏ அசீஸ் போன்ற அறிஞர்கள் முஸ்லிம் சமூகத்தின் விடிவுக்காக போராடியவர்கள். இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் தலையினிருந்து வாழ வேண்டும் என்பதற்காக இவர்கள் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பெற்றவர்களாக இந்த நாட்டிலே தலையினிருந்து வாழ வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை நடாத்தியவர்கள், அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டவர்கள், அந்த அரசியல் தலைவர்களுக்காக, அந்த அறிஞர்களுக்காக, அந்த கல்விமான்களுக்காக துஆ செய்ய நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் எமது சமூகம் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக ஐக்கியத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் பிளவுபடுத்தப்படாத எமது சமூகம் கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஆன்மீகத்தையும் மார்க்கத்தையும் அடிப்படையாக வைத்து பல குழுக்களாக நாங்கள் பிரிந்திருக்கிறோம். அரசியல் ரீதியாக பிரியாதவர்கள், மொழியால் பிரியாதவர்கள், இனத்தால் பிரியாதவர்கள், நிறத்தால் பிரியாதவர்கள், பிரதேசவாதத்தால் பிரியாதவர்கள், மார்க்கத்தை மையமாக வைத்து பிரிந்திருக்கிறோம். பலவிதமான முரண்பாடுகளையும் வேற்றுமைகளையும் வஞ்சகங்களையும் உள்ளத்திலே சுமந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்று எமது நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனை என்னவென்றால், அந்நியர்களின் தரப்பிலே இருந்து முன்வைக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் அல்ல, அந்நியர்கள் எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய சதித்திட்டங்கள் அல்ல. எமது முஸ்லிம் சமூகத்தின் மிக பெரும் பிரச்சனை, அடிப்படையான பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் ஒற்றுமை இழந்தவர்களாக இருக்கிறோம், பல குழுக்களாக பிரிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த முரண்பாடுதான், இந்த பிரிவினைவாதம் தான் எமது சமூகத்தின் மிக பெரும் பிரச்சனையாக இன்றைய காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து எந்த குர்ஆனும் எந்த ஹதீஸும் முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறக்கப்பட்டனவோ, அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து முஸ்லிம்கள் பிரிந்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் விளங்கிக் கொள்வதில் காட்டிய பொறுமோக்குத்தனம் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதே போன்று நாங்கள் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கக்கூடிய நேரத்திலே அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், ஹதீஸை படிக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை ஆழமாக கற்க முற்படக்கூடியவர்கள், இவர்கள் பார்க்கிறார்கள் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய நடைமுறைக்கு மாற்றமாக மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, ஹதீஸுக்கு மாற்றமாக மக்களுடைய நடைமுறை இருக்கிறது என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. இந்த நேரத்திலே அவர்கள் கருத்து புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்திலே கருத்து புரட்சியிலே இறங்குகிறார்கள். விதாக்காரர்களாக இருக்கிறீர்கள், வழிகேடர்களாக இருக்கிறீர்கள், ஹதீஸுக்கு மாற்றமாக அமல் செய்கிறீர்கள், நபி வழியை விட்டும் தடம் புரண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தங்களது விளக்கத்திற்கு மாற்றமாக, தாங்கள் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கியதற்கு மாற்றமாக சமூகத்தின் அமலை பார்க்கும் பொழுது அவர்கள் புரட்சியிலும் கிளர்ச்சியிலும் இறங்க ஆரம்பிக்கிறார்கள். இங்கேதான் தவறு நடக்கிறது. கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கும் பொழுது, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள், ஆரம்ப கால அறிஞர்கள் எப்படி விளங்கினார்கள், அவர்களுக்கு மத்தியில் எப்படியான முரண்பட்ட கருத்துக்கள் காணப்பட்டன, அந்த கருத்துக்களை அவர்கள் எப்படி அணுகினார்கள், அந்த கருத்துக்கள் வரும் பொழுது முரண்பட்ட கருத்துக்களை அவர்கள் ஏற்று நடக்கும் பொழுது எப்படியான பிரிவினை வாதங்கள் அவர்களுக்கு மத்தியில் காணப்பட்டன என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள தவறிவிட்டோம். கண்ணியமானவர்களே, புகாரியை புரட்டியதோடு அல் குர்ஆனை புரட்டியதோடு மொழிபெயர்ப்புகளை பார்த்ததோடு இவர்கள் விதக்காரர்கள் வழிகேடர்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வர ஆரம்பிக்கிறோம். இதன் காரணமாக பிரச்சனைகள் வெடிக்கின்றன. கண்ணியமானவர்களே, இன்று எமது சமூகத்தில் காணப்படக்கூடிய மார்க்க கருத்துக்களில் காணப்படக்கூடிய கருத்து மோதல்கள், முரண்பட்ட கருத்துக்கள், வித்தியாசமான மசாலாக்கள் இன்றைய நூற்றாண்டிலே உருவானது அல்ல. இது சஹாபாக்களுடைய காலத்திலே காணப்பட்ட பிரச்சனைகள், இமாம்களுடைய காலத்திலே காணப்பட்ட பிரச்சனைகள் தான் இன்று வரைக்கும் வாழையடி வாழையாக எங்கள் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இந்த முரண்பட்ட கருத்துக்களை அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கொண்ட சஹாபாக்கள், ஆரம்ப கால அறிஞர்கள் இந்த முரண்பட்ட கருத்துக்களை சமூகத்தின் பிரிவினை வாதத்துக்கு அடிப்படையாக காரணமாக அவர்கள் ஒருபொழுதும் அனுமதித்தது கிடையாது. அல் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை விளங்குவதில் சஹாபாக்களுக்கு மத்தியில் வேறுபட்ட கருத்துக்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் ஒரே சப்பில் ஒற்றுமையாக சிரித்த முகத்தோடு சகோதர வாஞ்சையோடு தொழக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நபி அவர்களுடைய ஒரு கருத்தை கேட்டு விளங்கிக் கொள்வதில் சஹாபாக்களுக்கு மத்தியில் முரண்பட்ட கருத்துக்கள் வழிமுறைகள் காணப்பட்டன என்றாலும் அதனை சமூகத்தின் பிளவுக்கு அவர்கள் காரணமாக ஒருபொழுதும் ஆக்கிக் கொண்டது கிடையாது. கண்ணியமானவர்களே, நாங்கள் புகாரி சரிவிலே பார்க்கிறோம், ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஹஜ்ஜுடைய காலத்தில் மினாவுடைய அந்த பெருவெளியில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லுஹருடைய அசருடைய தொழுகைகளை, நான்கு ரகாத்துகளை கொண்ட தொழுகைகளை எல்லாம் நான்கு நான்கு ரகாத்துகளாகவே அவர்கள் தொழ வைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்னால் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் இந்த மூவரும் ஹஜ்ஜுடைய காலத்தில் மினாவுடைய பெருவெளியில் நான்கு ரகாத்துகளை கொண்ட தொழுகைகளை எல்லாம் இரண்டு ரகாத்துகளாக சுருக்கித்தான் தொழ வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் அந்த நடைமுறைக்கு மாற்றமாக ஒரு சில நியாயமான காரணங்களை முன்வைத்து இரண்டு ரகாத்துகளாக சுருக்காமல் நான்கு ரகாத்துகளாக அவர்கள் தொழ வைக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து மோதல் வெடிக்க ஆரம்பிக்கிறது. நபி அவர்களும் இரண்டு தலைவர்களும் இரண்டு கலீபாக்களும் நான்கு இந்த நான்கு ரகாத்துடைய தொழுகைகளை இரண்டு ரகாத்துகளாக சுருக்கித்தான் தொலைவைத்தார்கள். இந்த உஸ்மான் இவர் மாத்திரம் ஏன் அந்த நடைமுறைக்கு மாற்றம் செய்கிறார் என்ற கருத்து மோதல் சஹாபாக்களுக்கு மத்தியில் உருவாகிறது. இந்த கருத்தை ஹஜ்ரத் உஸ்மானுடைய இந்த நடைமுறையை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்கள் விமர்சிக்கிறார்கள். இது நபி அவர்களுடைய நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது, ஏன் செய்கிறீர்கள் என்று விமர்சனம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, என்றாலும் என்ன நடக்கிறது என்றால் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விமர்சனம் செய்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களுக்கு பின்னால் தொழும் பொழுது நான்கு ரகாத்துகளாக தொழுவார்கள், தனியாக தொழும் சந்தர்ப்பம் கிடைத்தால் இரண்டு ரகாத்துகளாக சுருக்கி தொழுவார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் விமர்சனம் செய்தவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களுக்கு பின்னால் நான்கு ரகாத்துகளாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். இதனை ஒருவர் பார்க்கிறார், பார்த்து கேட்கிறார், ஏ அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத், நீங்கள் தான் விமர்சனம் செய்தீர்கள், உஸ்மான் நபி அவர்களுடைய கலீபாக்களுடைய நடைமுறைக்கு மாற்றம் செய்கிறார் என்று நீங்கள் தான் விமர்சனம் செய்தீர்கள், விமர்சனம் செய்த நீங்களே மறுபடி அவர்களுக்கு பின்னால் ஏன் நான்கு ரகாத்துகளாக தொழுது கொண்டிருக்கிறீர்கள் கேள்வி கேட்கிறார். அப்பொழுது ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி லாஸ்ரஹுல் கிலாப், நான் சமூகத்தில் பிரிவினைவாதம் தலை தூக்குவதை நான் வெறுக்கிறேன், என்னால் சமூகம் பிளந்து விடக்கூடாது, சமூகம் பிளவுபட்டு விடக்கூடாது. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்கள் நினைத்திருந்தால் தனியானதொரு மஸ்ஜிதை கட்டியிருக்கலாம், தனியானதொரு பள்ளியை அவர்களுக்கு ஆரம்பித்திருக்கலாம், மினாவுடைய மைதானத்தில் ஹஜ்ரத் உஸ்மானுக்கு பின்னால் ஒரு கூட்டம், எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் என்று அவர்களுக்கு கூட்டம் சேர்த்திருக்கலாம். ஆனால் முரண்பட்ட கருத்தாக இருந்தாலும், உங்களுடைய கருத்தில் எனக்கு திருட்டு இல்லை என்றாலும் சமூகத்தின் ஒற்றுமைக்காக அதனை நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று ஹலீபாவுக்கு பின்னால் அவர்களும் சேர்ந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, கருத்து முரண்பாடுகள் வரும் பொழுது இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் புகாரியை படிக்கும் பொழுது, முஸ்லிமை படிக்கும் பொழுது, மொழிபெயர்ப்புகளை படிக்கும் பொழுது எங்களுக்கு புதியதொரு நடைமுறை எங்களுக்கு தென்படலாம், நபியவர்கள் இப்படித்தானே செய்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தலையில் விளக்கம் ஏறலாம். கண்ணியமானவர்களே, அப்பொழுது நாங்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எந்த மதுகதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் அவதானிக்க வேண்டும். 1300 வருடங்களாக இந்த மதுகப் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்து ஹதீஸ்களின் அடிப்படையில், தாபியங்களுடைய காலத்திலே இருந்து பல நூற்றாண்டுகளாக உலமாக்களுடைய கைகளிலே தவழ்ந்து இன்று எங்கள் வரைக்கும் வந்திருக்கிறது. இந்த மதுகப் சார்ந்தவர்கள் எந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இந்த அமலை செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், புகாரியுடைய இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர்கள் ஏன் அமல் செய்யவில்லை, இதற்கான நியாயங்களையும் காரணங்களையும் நாங்கள் ஆராயாமல் விமர்சனம் செய்ய முற்படுகிறோம். இவர்கள் விதாக்காரர்கள், வழிகேடர்கள், நபி வழியை விட்டும் தடம் புரண்டவர்கள், சுன்னாவுக்கு மாற்றமானவர்கள் என்று விமர்சனம் செய்ய முற்படுகிறோம். கண்ணியமானவர்களே, இதன் காரணமாக மிக பெரும் விபரீதங்கள் சமூகத்திலே உருவாகின்றன. ஒரு பிழையான நிலைப்பாடு மனப்பதிவு எங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. அது என்னவென்றால், மார்க்கத்துடைய மசாலாக்களில் சட்டத்திட்டங்களில் ஒன்றுதான் சரியானது என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மசாலாவில் இப்படி செய்வது மாத்திரம்தான் சரியானது என்று நாங்கள் பிடியாக இருக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் பல முறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள். இப்படியும் அமல் செய்யலாம், இப்படியும் அமல் செய்யலாம், விருப்பமானவர்கள் விருப்பமான முறையில் அமல் செய்து கொள்ளுங்கள், அடுத்தவர்களை வழிகேடர்களாக அடையாளப்படுத்த வேண்டாம், விதக்காரர்களாக நபி வழியை விட்டும் மதம் மாறியவர்களாக அடுத்தவர்களை அடையாளப்படுத்த வேண்டாம், முரண்பாடு இல்லாமல் பிரிவினைவாதம் இல்லாமல் விரும்பிய அமைப்பில் அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று முன்னோர்கள் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இமாம் புகாரி அவர்கள் கிதாபுல் இல்மிலே ஒரு பாடத்தை கொண்டு வருகிறார்கள். தர்கு பாவில் இஃப்தியார் மகாபத ஐயக்ஸுர ஃபஹ்மு பாவின்நாஸ் ஃபயகஉ ஃபி அஷத் மின்ஹு. இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள், மார்க்கத்திலே வரவேற்கப்படக்கூடிய, மார்க்கம் வரவேற்கக்கூடிய ஒரு சில அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்களை நாங்கள் செய்ய முற்படும் பொழுது அந்த சமூகத்திலே உள்ள ஒரு சிலர் அதனை விளங்கிக் கொள்ளாமல் இவர்களுக்கு எதிராக அவர்கள் வந்து இதன் மூலமாக மிக பெரும் குழப்பங்கள் ஏற்படுமாக இருந்தால், மார்க்கத்திலே வரவேற்கப்படக்கூடிய நபி வழியில் நிரூபிக்கப்பட்ட அந்த அமலை கூட விட்டுவிட வேண்டும் என்று இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் புகாரியிலே ஒரு ஹதீஸை பார்த்ததோடு இது இந்த மதுகபை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மாற்றமாக இருக்கிறது, இந்த மதுகபை சார்ந்தவர்கள் மார்க்கத்திற்கு முரணாக அமல் செய்கிறார்கள் என்று நாங்கள் எடுத்த எடுப்பிலே சொல்ல ஆரம்பிக்கிறோம். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய நியாயங்கள் என்ன, காரணங்கள் என்ன, அவர்கள் எந்த ஹதீஸை அமல் செய்கிறார்கள், இந்த ஹதீஸுக்கு அவர்கள் கூறும் காரணங்கள் என்ன, இவைகளை எல்லாம் நாங்கள் பகுத்தறிய மறந்து விடுகிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் இந்த பாடத்திலே கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய விருப்பம் என்னவென்றால், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் பொழுது அந்த காபாவுக்கு இரண்டு வாயில்களை வைத்தார்கள். அதே போன்று அந்த வாயிலையும் தரைமட்டத்தோடு சேர்த்து கட்டினார்கள். அதற்கு பின்னால் கால ஓட்டத்திலே பல கட்டங்களாக இந்த காபா, இது ஒரு சில சந்தர்ப்பங்களில் இந்த காபா தரைமட்டமாக ஆக்கப்பட்டு அதற்கு பின்னால் குறைசி காபிர்களுடைய காலத்திலே புனர் நிர்மாணம் செய்யப்படுகின்றது. அந்த காலத்தில் அவர்கள் இந்த காபாவுக்கு இப்பொழுது உள்ளதை போன்று ஒரு வாயிலையும் ஒரு கதவை மாத்திரம் அவர்கள் வைத்தார்கள், அடுத்த கதவை மூடிவிட்டார்கள். அதே போன்று தரைமட்டத்திலே இருந்து உயரமாக அந்த வாயிலை வைத்தார்கள். இன்று காபா இருப்பதை போன்று நபி அவர்கள் அவர்களுடைய காலத்திலும் காபா இப்படித்தான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மன விருப்பம் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அஸ்திவாரத்தின் அடிப்படையில் இந்த காபாவுக்கு இரண்டு கதவுகளை வைக்க வேண்டும், அதனையும் தரைமட்டத்தில் வைக்க வேண்டும், நினைத்தவர்களுக்கெல்லாம் காபாவுக்குள்ளே நுழையலாம், இந்த கதவால் நுழைந்து அடுத்த கதவால் வெளியேறலாம், இப்படி இந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனம் நாடுகிறது, நான் விரும்புகிறேன், என்றாலும் செய்ய பயப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், இப்பொழுதுதான் ஒரு சில குறைசி காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறார்கள். என்னுடைய இந்த புனர் நிர்மாண பணியை ஒரு சில முஸ்லிம்கள் தவறாக விளங்கிக் கொள்வார்கள். நபி அவர்களை பற்றி அவர்கள் தவறாக பேசலாம், மார்க்கத்தை தவறாக விளங்கலாம், இது அவர்களை மிக பெரும் பிரச்சனையில் தள்ளிவிடும். எனவே என்னுடைய விருப்பம் இப்படி இருந்தாலும் நான் அந்த காபாவில் கை வைக்க மாட்டேன், அப்படியே இருக்கட்டும் என்று நபி அவர்கள் காபாவை விட்டு விட்டார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தின் தலைவர், முஸ்லிம்களின் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட தாங்கள் விரும்பிய ஒன்றை சமூகத்தின் ஒற்றுமைக்காக, சமூகம் பிளவுபட்டு போகக்கூடாது, மார்க்கத்தை தவறாக விளங்கிவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்தினால் தன்னுடைய மனம் திரும்பிய ஒரு காரியத்தை கூட நபி அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள். சமூகம் தவறாக விளங்கும் என்றால், சமூகம் பிளவுபட்டு போகும் என்றால் எனக்கு அது வேண்டாம் என்று நபி அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை கொண்டு வந்து இமாம் புகாரி அவர்கள் எங்களுக்கு உணர்த்துகிறார்கள், முஸ்லிம்களே நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தின் ஒரு அமலை ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் செய்ய முற்படுகிறீர்கள். ஆனால் அந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு மதுகபை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். நீங்கள் புதிதாக ஒரு அமலை செய்யும் பொழுது அவர்களுக்கு வித்தியாசமாக தென்படுகிறது, சமூகத்திலே பிரச்சனைகள் தோன்றலாம். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் விட்டுக் கொடுப்போடு, நல்லிணக்கத்தோடு, புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று இமாம் புகாரி அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே எங்களுக்கு மத்தியில் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். எல்லா முஸ்லீம்களும் ஒரே மதுகவின் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும் என்று திணிக்கவில்லை. விருப்பமானவர்களுக்கு விருப்பமான மதுகவை எடுத்து அமல் செய்யலாம், ஹதீஸின் அடிப்படையிலும் அமல் செய்யலாம். மதுகபுகள் என்பவை ஹதீஸுக்கு முரணானது அல்ல. ஹதீஸ்களின் அடிப்படையில், அல் குர்ஆனின் அடிப்படையில், இமாம்களின் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் இந்த மதுகபுகள் இயற்றப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு மத்தியில் முரண்பட்ட கருத்துக்கள் காணப்பட்டாலும் சமூகத்தின் ஒற்றுமையை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். அவர் மாற்று கருத்துடையவராக இருக்கலாம், அவருக்கு மாற்றமான கருத்தை நான் கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த கருத்து முரண்பாடு எங்களுடைய பிளவுக்கு ஒரு நாளும் காரணமாக அமைந்துவிடக் கூடாது, சமூக மோதலுக்கு ஒரு நாளும் காரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் முரண்பட்ட கருத்துக்களை இப்படித்தான் அணுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். எமது முன்னோர்கள் அந்த இமாம்கள் முரண்பட்ட கருத்துக்களின் பொழுது இப்படித்தான் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதற்கு மாற்றமாக எங்களுடைய கருத்தை நாங்கள் அடுத்தவர்களுக்கு திணிக்க முற்படுவோமாக இருந்தால் என்னுடைய கருத்துதான் அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உகந்ததாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மார்க்கத்துக்கு முரண்பட்டவைகளாக, நபி வழியை விட்டும் தடம் புரண்டவைகளாக இருக்கின்றன என்று அடுத்தவர்களை வழிகேடர்களாக, விதக்காரர்களாக நாங்கள் நினைத்து அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை திணிக்க முற்படுவோமாக இருந்தால் இதுதான் சமூகத்தின் பிளவுக்கும் பிரிவினைக்கும் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, எனவே முரண்பட்ட கருத்துக்களின் பொழுது நாங்கள் நிதானமாக நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சமூகத்தின் ஒற்றுமை குலைந்து விடுமாக இருந்தால் அந்த ஒற்றுமையை மறுபடி சமைப்பது, சீராக்குவது மிக பெரும் சிரமமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, கண்ணாடி உடைந்தால் அந்த கண்ணாடியை ஒட்டி மறுபடி முகம் பார்க்கலாம், உடைந்த கண்ணாடியை மறுபடி ஒட்டி சமைக்கலாம், ஆனால் அதிலே முகம் பார்த்தாலும் அதிலே சீரான முகத்தை ஒரு நாளும் பார்க்க முடியாது. 25 மூக்குகளையும் 50 கண்களையும் கொண்ட விகாரமான ஒரு முகத்தை தான் அந்த கண்ணாடியிலே பார்க்கலாம். உடைந்த கண்ணாடியை மறுபடி ஒட்ட வைக்கலாம், ஆனால் முகம் பார்க்க முடியாது. இதே போன்று சமூகத்தின் ஒற்றுமை உடைக்கப்படுமாக இருந்தால், சமூகத்தின் ஒற்றுமை குலைக்கப்படுமாக இருந்தால் மறுபடி அந்த சமூகத்தை ஒட்ட வைப்பது, ஒற்றுமைப்படுத்துவது மிக பெரும் சிரமமாக மாறிவிடும். இன்று நாங்கள் சமூகத்திலே பார்க்கிறோம், முகத்திலே சலாம் சொல்லிக் கொள்கிறோம், முகத்திலே சிரித்துக் கொள்கிறோம், ஆனால் உள்ளம் என்ன சொல்கிறது? இவன் ஒரு வணிகேடனாக இருக்கிறான், இவன் விதாக்காரனாக இருக்கிறான், இவன் குழப்பக்காரனாக இருக்கிறான், இவன் நபி வழிக்கு முரண்பட்டவனாக இருக்கிறான் என்ற மனப்பதிவை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு நாவுக்கு இனிமையாக சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பொய்யாக முகத்திலே சிரித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எனவே உள்ளங்கள் பிளவுபட்டு போகாமல் நாங்கள் நிதானமாக நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய காலம் இந்த ஒற்றுமையையும் இந்த ஐக்கியத்தையும் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் பேணக்கூடியவர்களாக சமூகத்திலே எந்த விதமான பிரிவினைவாதமும் எந்த விதமான முரண்பாடுகளும் தோன்றிவிடாமல் சமூகத்தின் ஒற்றுமைக்காக உழைக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் தியாகத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தியாக திருநாளாம் ஹஜ் திருநாளுடைய இந்த காலத்திலே சமூகத்தின் ஒற்றுமைக்காக உழைக்கக்கூடியவர்களாக யாழான் எங்களை கபூல் செய்தருள்வாயாக. சமூகத்தின் பிரிவினைக்கு காரணமாக அமைந்து விடாமல் யாழான் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. உனக்கு விருப்பமான அடியார்களாக யா அல்லாஹ் நீ எங்களை கபூல் செய்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆக்கிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.